இப்பொழுதும் இந்த மாதத்தின் வாக்குத்தத்த செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்கிறோம். ஏற்கனவே நான் கடந்த மாதத்திலே கர்த்தர் என்னோடு பேசுகிற ஒரு விஷயத்தை சொன்னேன். இந்த வருடத்திலே கர்த்தர் ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத வசனமாக தனிப்பட்ட விதத்தில் எடுக்காமல் இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தை அடிப்படையாக வைத்து செய்தி எடுக்கும்படி கர்த்தர் என்னோடு கூட பேசினார். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தை முதலாவது வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 65வது சங்கீதம் 11வது வசனம். சங்கீதம் 65:11.
வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர்.
வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர்.
உமது பாதைகள்
நெய்யாய் பொழிகிறது. வருஷத்தை உமது நன்மைகளினால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. நம்முடைய ஆண்டவர் வருஷம் முழுவதையும் தம்முடைய நன்மைகளினால் முடிசூட்டுகிறார். வருஷம் முழுவதையும் தம்முடைய நன்மைகளினால் நிரப்புகிறார். ஆகினால் ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறார். வருஷம் முழுவதிலும், ஒவ்வொரு மாசத்தில் இல்ல, ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு நேரத்திலும் கர்த்தர் நமக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகிறதில்லை. ஆகினாலே நம்ம ஒவ்வொரு மாதத்திலும் கர்த்தர் நமக்கு செய்கிற ஒவ்வொரு நன்மைகளை குறித்து, வித்தியாசமான நன்மைகளை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். கடந்த மாதத்திலே நாம் தியானித்தோம் எகிப்திய மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் கர்த்தர் அவர்களுக்கு நன்மை செய்தார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்ப நம்ம அடுத்ததாக பார்க்கிறோம் ஆதியாகமத்தின் புஸ்தகம். மீண்டும் முதல் அதிகாரத்துக்கே போயிடுவோம். ஆதியாகமம் முதல் அதிகாரம் 14-18 நான்கு வசனங்களை வாசிக்கலாம்.
பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது
அவைகள் அடையாளங்களுக்காகவும்
காலங்களையும் நாட்களையும்
வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும்
இருக்க கடவது என்றார் அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார்
அது அப்படியே ஆயிற்று.
தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய
இரண்டு மகத்தான சுடர்களையும்
நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும்
வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும்
தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார் தேவன் அது நல்லது என்று கண்டார்.
அது தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லது என்று கர்த்தர் கண்டார். இங்கே பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு நன்மைகளை செய்கிறார். இந்த நன்மை 4வது நாளில் நடந்ததாக 19வது வசனம் சொல்கிறது. தேவனாகிய கர்த்தர் பூமியை நிலைவரப்படுத்தும் பொழுது, ஒழுங்கின்மையாயிருந்த பூமியை ஒழுங்குபடுத்தும் பொழுது ஒவ்வொரு நாளிலும் நன்மைகளை செய்து கொண்டு வந்தார். அதில் 4வது நாளாக சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் தேவன் உண்டாக்கினார். இந்த சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் நல்லது என்று கர்த்தர் கண்டார். இது தேவன் மனிதனுக்கு செய்த நன்மை. இன்றைக்கும் இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இவைகளை குறித்த காரியங்களை நாம் அறிய வேண்டும். நான் ஏற்கனவே முதல் முறை இந்த செய்தி, இந்த அதிகாரத்தை எடுக்கும் பொழுது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார் என்று சொல்லி நம்ம பிப்ரவரியில் தியானித்தோம். வெளிச்சம் உண்டாக கடவது, அந்த வெளிச்சம் என்பது நம்ம பார்க்கிற விசிபிள் லைட் கிடையாது. அங்கே சொல்லப்பட்ட வெளிச்சம் நம்ம பார்க்கிற விசிபிள் லைட் கிடையாது. அந்த லைட் என்பது கர்த்தருடைய மகிமை. இன்னொரு சிதத்தில் சொல்ல போனால் அந்த மகிமையிலிருந்து வெளிப்படுகிற தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் தான் நம்முடைய கால்களுக்கு தீபம், நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலே அவருடைய வார்த்தை தான் அந்த வெளிச்சம். நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற முதலாவது நன்மை அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை தான் நமக்கு வெளிச்சம், நம்முடைய கால்களுக்கு தீபமாயும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. இப்பொழுது நாலாவது நாளிலே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் என்கிற விசிபிள் லைட்டை கர்த்தர் கொடுத்தார். இது எதற்காக? இங்கே பார்க்கும் பொழுது இதை குறித்து ஒரு மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 14வது வசனத்திலும் 18வது வசனத்திலும் கவனிக்கும் பொழுது, முதலாவது, இது பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் உண்டாக கடவுதினர். அப்பொழுது பகலுக்கும் வித்தியாசம், இரவுக்கும் வித்தியாசமே இல்லை. தேவன் ஒன்று பகல் சொன்னாரு, இன்னொன்று இரவுன்னு சொன்னாரு, ஆனால் வித்தியாசம் இல்லை, ஒரே மாதிரி இருந்துச்சு. இப்பொழுது சூரியனை கர்த்தர் உண்டாக்கி ஒரு இடத்துல வச்சிட்டாரு, சந்திரனை வச்சிட்டாரு. இப்ப இந்த சூரியன் ஒரு இடத்துல இருந்து பூமியை நோக்கி அது பிரகாசிக்கிறதுனாலே சுழலுகிற பூமியிலே அந்த வெளிச்சம் ஒரு 12 மணி நேரத்திற்கு அந்த பூமியின் மேல் படுகிறது. அப்ப அந்த பகல் நேரம் சுழலுகிற பூமி அடுத்த பக்கம் போகும் பொழுது அது சூரிய வெளிச்சத்திற்கு அப்பாற்பட்டு சந்திரனுடைய வெளிச்சத்துக்கு நேராக அது வருகிறது. ஒரு பக்கம் சூரியன், ஒரு பக்கம் சந்திரன், நடுவில் பூமி சுழந்து கொண்டிருக்கிறது. அப்ப பூமி சுழற்சியிலே ஒரு பக்கம் பகல் அடுத்த பக்கத்தில் சுழந்து வரும்பொழுது அடுத்த பக்கத்தில் அது இரவை காண்பிக்கிறது. வித்தியாசத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் கர்த்தர் உண்டாக்கினார், வித்தியாசம் காண்பிக்கிறதற்கு. 18வது வசனத்தில் பார்க்கும் பொழுது வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி, 14வது வசனத்திலே பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகும், 18வது வசனத்திலே வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி தேவன் இந்த சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை வச்சானாம். இரண்டாவது காரணம் இது எதற்காக? 15வது வசனம் சொல்லுகிறது, அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படியாக கர்த்தர் அதை வைத்தார். 15வது வசனத்திலையும் 17வது வசனத்திலையும் கவனிச்சீங்கன்னா இரண்டாவது நோக்கம் சொல்றாரு, அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்க வேண்டும். இந்த சூரியனும் சந்திரனும் உடைய வேலை என்னன்னா பூமியின் மேல் அவைகள் பிரகாசிக்க வேண்டும். இது இரண்டாவது நோக்கம். மூன்றாவது நோக்கம் 15வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, 16வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். மூன்றாவது நோக்கம் இந்த சூரியன், சந்திர, நட்சத்திரங்களை குறித்து மூன்றாவது நோக்கம், இவைகள் ஆளுகை செய்வதற்காக படைக்கப்பட்டவைகள். ஆளுகை செய்யும். முதலாவது வித்தியாசம் காண்பிக்கும், இரண்டாவது பூமியின் மேல் பிரகாசிக்கும், மூன்றாவது இவைகள் ஆளுகை செய்யும். மூன்று காரியங்கள். இன்றைக்கு இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் என்பது என்ன என்பதை முதலாவது நம்ம கவனிக்கணும். இதை கவனிக்கும் பொழுது உண்மையை சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற ஸ்தானம் என்ன என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. தேவ பிள்ளைகளுக்கு என்னைக்குமே வெளிப்பாடு இருக்கணும், ரெவலேஷன். இந்த ரெவலேஷன் இல்லைன்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை செய்ய முடியாது. சத்துரு நம்மை சுலபமாய் ஏமாற்றி விடுவான். வெளிப்பாடு இருக்கணும். அந்த வெளிப்பாடு இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம இந்த உலகத்தில் தோற்று போவோம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லப்படுகிற பிசாசானவன் ஒவ்வொருடைய கண்களை குருடாக்கி வைத்திருந்தான். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவ பிள்ளைகளுக்கு அந்த குருட்டு கண்ணு திறந்துருது, பார்வை கிடைக்குது. என்ன, கர்த்தரை பார்க்கிறதற்கும் அவருடைய வழிகளை பார்த்து நடக்கிறதற்கும் நமக்கு பார்வை கிடைக்குது. ஆனா அது போதாது, அந்த பார்வை அடுத்த லெவலுக்கு போகணும். அத ரெவலேஷன் வாசிப்போம், வசனத்தை வாசிப்போம். எபேசியருக்கு எழுதுற நிருபம் முதல் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும்,
19 மட்டும் வாசிக்கலாமே, 19 மட்டும்,
தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும்
பாருங்க, அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக குருட்டு கண்களாய் இருந்தது, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவனுடைய கண்களை குருடாக்கினான். ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே பார்வை கிடைக்கிறது. ஆனால் விசுவாசிகள் அந்த சாதாரண பார்வையில் இருக்கக்கூடாது, பிரகாசம் உள்ள கண்கள் நமக்கு இருக்க வேண்டும். பிரகாசம் உள்ள கண்கள் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். இப்ப இந்த இடத்துல நான் சில விஷயங்களை சொல்லுகிறேன். இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எவைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது, அவைகள் எப்படி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பயனுள்ளது என்பதை நம்ம கவனிக்க போறோம். முதலாவது வாசிக்கலாம், மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம்.
ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும்
போதும். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று இங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மல்கியாவின் மூலமாய் இந்த கடைசி தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அடுத்து வெளிப்பட போகிற ஒரு சூரியனை குறித்து இங்கே பேசப்பட்டிருக்கிறது. இங்கே என் நாமத்திற்கு பயந்தவர்கள் மேல் நீதியின் சூரியன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன காரியத்தில் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொல்லப்பட்டது. அந்த சூரியன் என்பது எதை குறிக்கும்? பேசிக்கா பார்க்கும் பொழுது இது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். இந்த உலகத்தில் அவர் வந்த பொழுது ஒரு சூரியனாய் வந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17 அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிங்க, அவர் சூரியன் என்பது உங்களுக்கு புரியும். மத்தேயு 17 அதிகாரம் முதல் 2 வசனங்கள்.
ஆறு நாளைக்கு பின்பு
இயேசு
பேதுருவையும் யாக்கோபையும்
அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக்கொண்டு
தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது.
இந்த சூரியன் என்பது எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். இந்த இயேசு கிறிஸ்து தான் வித்தியாசத்தை உண்டாக்கினவர். பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள், நியாயப்பிரமாணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நடுவிலே அவர் வந்து கிருபையின் பிரமாணத்தை காண்பித்து வித்தியாசத்தை காண்பித்தார். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்தார். பாவத்திலிருந்து விடுதலை, ஒரு புதிய வாழ்க்கை, வித்தியாசத்தை ஏற்படுத்தினார். அப்ப இயேசு கிறிஸ்து தான் சூரியன். அவரது உலகத்தில் இருக்கும் பொழுதே ஒரு முறை தான் சூரியன் என்பதை காண்பிச்சார். அவர் சூரியன். சரி, நம்ம யாரு? வாசிக்கலாம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் 31 வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5:31 வசனம்.
கர்த்தாவே உம்மை பயக்கிற யாவரும்,
கர்த்தாவே உம்மை பகைக்கிற யாவரும்
இப்படியே அழிய கடவர்கள்,
இப்படியே அழிய கடவர்கள்.
அவரில் அன்பு கூறுகிறவர்களோ,
அவரில் அன்பு கூறுகிறவர்களோ
வல்லமையோட,
வல்லமையோட
உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று,
இருக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று
பாடினார்கள்.
கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கும் வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவர்களும் சூரியன்கிற வேதம். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து சூரியன். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கும் வேதம் கொடுக்கிற பெயர் சூரியன். இது பாட்டு பண்ணாங்க. இயேசு கிறிஸ்து தாவாயினால் இதை கன்ஃபார்ம் பண்றாரு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13 திறந்து கொள்ளுங்க. மத்தேயு 13:43 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது நீதிமான்கள்
தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே
சூரியனை போல பிரகாசிப்பார்கள்.
இயேசு கிறிஸ்து தாவாயிலேயே சொல்லிட்டார், நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் ஒரு காரியத்தை புரியணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தோல்வி அடைகிறதற்கும், வேதனையோடு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வீழ்ச்சி அடைகிறதற்கு என்ன ரீசன்னா, நம்முடைய பொசிஷன் நமக்கு தெரியல, நம்முடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னு நமக்கு தெரியல, நம்முடைய ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற ஸ்தானம் என்னன்றது நமக்கு தெரியல. நம்மை குறித்து என்னைக்குமே ஒரு தாழ்வு மனப்பான்மை, நம்மை குறித்து என்னைக்குமே குறைச்சு மதிப்பிடுகிறது. இதற்கு முக்கியமான ஒரு ரீசன் வந்து பிசாசு ஒரு காரணம், ஆனா நம்மளும் ஒரு காரணம். நம்மளை ரொம்ப தாழ்த்துறோம் நினைச்சிட்டு, நான் என்னத்தை செய்ய முடியும், நான் என்னத்தை சாதிக்க போறேன், என்னால என்ன நடக்க போகுது, நான் என்னத்தை பண்ண போறேன், இப்படி நம்மளை குறித்தே ஒரு தாழ்வு மனப்பான்மை. 4 நம்மளை பார்த்து சொல்றதை வச்சுட்டு அப்படியே ஏத்துக்கொள்ளுகிறது. நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க, நீ உருப்பிட மாட்ட, நீ என்ன பண்ண போற அப்படின்னு இருப்பாங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகும் உங்களை சுத்தி இருக்கிற அவிசுவாசி சொல்லியிருப்பாங்க, எப்பதான் பைபிள் ஜபங்கிறான், இவன் இவன் இங்கிருந்து தேர போறான் இருப்பாங்க. இதையெல்லாம் நம்ம என்னைக்குமே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பிசாசானவன் நம்மை சுற்றிலும் இருக்கிற நபர்களை பயன்படுத்தும். யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அவனை எப்படி ஆகிலும் கர்த்தரை தூஷிக்க வைக்க வேண்டும் என்று பிசாசு போராடினான். யோபு 1:11, 2:5, 2 வசனங்களை பார்த்தீங்கன்னா, நீர் அவனை உண்டான எல்லாவற்றையும் நீ தொடுவீரானால் அவனுடைய முகத்திற்கு நேராக உம்மை தூஷிக்கான போறன்னு சொல்லி பிசாசு சொன்னான். நடக்கல. கடைசியில் அவனுடைய மனைவி வாய்க்குள்ளது பேசலாம், நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடும். பிசாசு நம்மை சுற்றிலும் இருக்கிற நபர்களை வைத்து நம்மை குறித்து குறைச்சு பேச வைப்பான், நம்மளை மட்டம் தட்டி பேச வைப்பான், நம்மளை நீ லாய்க்கு பட மாட்டே, நீ ஒன்னுக்கு உருப்பட மாட்டே, நீ எதுக்குமே லாய்க்கு இல்ல, நீ எல்லாம் என்னத்த பண்ண போற என்று நம்மை மட்டம் தட்டி, நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்கி, நம்மை ஒரு பயனற்றவர்களாய் கொண்டு போய் நிறுத்தினது பிசாசுடைய வேலை. நம்பாதி. கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற ஸ்தானம் வேற, நம்மை சுற்றிலும் இருக்கிற மனுஷர்கள் நம்மை பார்க்கறது உண்மை கிடையாது, நம்மளை நாமளே பார்க்கறது உண்மை கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு பல திறமை இல்லாமல் இருக்கலாம், தாளந்துகள் இல்லாமல் இருக்கலாம், பெரிய அறிவாளியா நீங்க இல்லாமல் இருக்கலாம், பெரிய படிப்பாளியா இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு சிறந்த பெரிய நேச்சர் இல்லாமல் இருக்கலாம், பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. கர்த்தர் ஒருத்தர் இருந்தார்னா அது ஒன்னே ஒண்ணு போதும். ஆமென். கர்த்தர் ஒருத்தர் இருந்தார்னா போதும். நமக்கு இந்த உலகத்துல ஹியூமன் சப்போர்ட் எல்லாம் பெருசா இருக்கணும் அவசியம் கிடையாது, பெரிய பேக்ரவுண்ட் இருக்கணும் அவசியம் கிடையாது. கர்த்தர் ஒருவர் நம்மோடு கூட இருந்தால் போதும், கர்த்தர் ஒருவர் நம் பட்சத்தில் இருந்தால் போதும், அதுதான் நமக்கு முக்கியம். அப்ப இந்த இடத்துல கர்த்தர் என்னை என்ன பாக்குறாரு, அதுதான் எனக்கு முக்கியம். நான் என் உள்ளத்துல எனக்கு நான் எப்படி தெரியல அது உண்மை கிடையாது, என்னை சுற்றிலும் இருக்கிற மனுஷர்களுக்கு நான் எப்படி தெரியல அது எனக்கு உண்மை கிடையாது, என் ஆண்டவருடைய பார்வையில் நான் எப்படி இருக்கிறேனோ அதுதான் உண்மை. ஆமென். என் ஆண்டவருடைய பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன் அதுதான் உண்மை. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை ஒரு சூரியன், அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்ட நம்மளையும் பார்த்து சொல்றாரு, நீயும் சூரியன் தான்கிறார். ஆமேன். இயேசு கிறிஸ்து வாயினாலே கன்ஃபார்ம் பண்ண வச்சாரு, நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார். அப்ப நீங்களா யாரு? சூரியன். ஆமென். நம்மளா யாரு? சூரியன். என் இயேசு கிறிஸ்து எப்படியோ அப்படித்தான் நானும். எனக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஆமென். மனசுல இதை பதிச்சுக்கோங்க. என் பிதாவின் பார்வையில், என்னை படைத்த என் தேவனுடைய பார்வையில், என் ஆண்டவருடைய பார்வையில், அவர் இயேசு கிறிஸ்துவையும் என்னையும் வித்தியாசமா பார்க்கிறது கிடையாது. இயேசுவை எப்படி பார்த்தார் அப்படித்தான் என்னையும் பார்க்கிறார். இயேசுவை எப்படி நேசிச்சார் அப்படித்தான் என்னையும் நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு எதை செய்தார் அதையும் எனக்கும் அதை தான் செய்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு என்ன பேர் வச்சார் அந்த பேரை எனக்கு வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு சூரியன் பேர் வச்சார் பிதா, எனக்கு சூரியன் தான் அவர் பேர் வச்சிருக்கிறார். ஆமென். புரியுதா உங்களுக்கு? இதான் ஃபேக்ட், இதான் உண்மை. பிசாசு ஏமாத்துறதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. பிதாவாகிய தேவனை பாருங்க, அவர் மைண்ட்ல நான் யாரு, அவர் என்ன எப்படி பாக்குறாரு. அவர் இயேசுவையும் பிள்ளையா பார்த்தாரு, என்னையும் பிள்ளையா தான் பாக்குறாரு இல்லையா. அவரும் அவருடைய குமாரன், நானும் அவருடைய குமாரன் குமாரத்தி தான். அப்படி இருக்கும் பொழுது என் பிதாவின் பார்வையிலே நானும் இயேசு கிறிஸ்து ஒன்று. அவரையும் சூரியன் தான் அவர் மென்ஷன் பண்றாரு, என்னையும் சூரியன் தான் மென்ஷன் பண்றாரு. புரியுதுங்களா? அப்ப நம்ம வாழ்க்கையிலே இந்த தாழ்வு மனப்பான்மை என்பது தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது, ஒருபோதும் வரக்கூடாது. சரி, அடுத்தது நட்சத்திரம். நட்சத்திரம்னா யாருன்னு பார்க்கலாமா? வாசிக்கலாம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம், எண்ணாகமம் 24வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். 24:17.
அவரை காண்பேன்
இப்பொழுது அல்ல
அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல
ஒரு நட்சத்திரம்
யாக்கோபிலிருந்து உதிக்கும் ஒரு செங்கோல்
இஸ்ரவேலிலிருந்து எழும்பும்
அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி
சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து எழும்பும் என்று இங்கே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. பீலயாம் ஒரு அற்புதமான தீர்க்க தரிசி. என்ன பொறுத்த மட்டிலும் பீலயாம் ஒரு சிறந்த தீர்க்க தரிசி. ஆனா எல்லாருமே அவரை வந்து மோசமா தான் வர்ணிப்பாங்க. ஏன்னா அவருடைய முடிவு அப்படி இருந்ததுனால. அவனுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரே பெரிய டிராபேக், பண ஆசையில போய் விழுதுதான். ஆனா என்னை பொறுத்த மட்டிலே பைபிள்ல இருக்கிற பழைய ஏற்பாட்டில் வந்த தீர்க்க தரிசிகள் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராஃபட்ஸ் யாருன்னா பீலயாம் தான். ரொம்ப பரிதாபம், அவ்வளவு ஒரு சிறந்த அக்யூரேட் ப்ராபட். அவன் அவ்வளவு துல்லியமாய் இயேசு கிறிஸ்துவை பத்தி அவன் பேசினான். அவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் கவனிச்சு பார்த்தா நம்முடைய இருதயம் அப்படியே மகிழ்ச்சியில துள்ளும். யாக்கோபில் இருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும். அற்புதமான தீர்க்கதர். கிளியர் கட்டா சொல்லுவான். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவன் சொல்லுகிற தீர்க்க தரிசனம், அவர்களை குறித்து அவன் சொன்ன தீர்க்க தரிசனம், கத்தரை குறித்து அவன் சொன்ன தீர்க்க தரிசனம், அவனுக்குள்ள ஆண்ட வெளிப்பாடு அற்புதமானது. இந்த தீர்க்க தரிசியை குறித்து சுமார் 2-3 அதிகாரங்கள் தான் வருது. ஆனால் அவனுடைய முடிவு மோசமா தான் முடியுது. ஆனால் அவன் சொன்ன வார்த்தைகளில் யாக்கோபு என்று அவன் இஸ்ரேல் ஜனங்களை பார்க்கிறான். அதுக்குள்ளிருந்து ஒருவர் எழுப்பி வர போறார். இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்றான். யாக்கோபிலிருந்து ஒருத்தர் வர்றார். அவர் யாரு? நட்சத்திரம்னா யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் புறப்பட்டுவார். இயேசு கிறிஸ்துவுக்கு இவன் சொன்ன பெயர் நட்சத்திரம். தீர்க்க தரிசனத்தின் மூலமா இயேசு கிறிஸ்துக்கு சொல்லப்பட்ட பெயர் நட்சத்திரம். இயேசு கிறிஸ்துவுக்கு மல்கியா மூலமாய் கொடுக்கப்பட்ட பெயர் சூரியன். பீலயா மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட பெயர் நட்சத்திரம். இப்ப இயேசு கிறிஸ்து தாவாயினாலேயே ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க. இப்ப வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வாங்க. கடைசி அதிகாரம் 22 அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். 16th verse. வெளிப்படுத்தல் 22:16.
சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான்,
பாருங்க இயேசு கிறிஸ்து தானே பேசுறார், இயேசுவாகிய நான்
என் தூதனை அனுப்பினேன்.
நான் தாவீதின் வேரும்
சந்ததியும்
வேரின் வேரும் சந்ததியும்
பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன்,
பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து தன்னை பத்தி சொல்றாரு. நான் தாவீதின் வேராயிருக்கிறேன், பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரமாக நான் இருக்கிறேன். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து தான் வாயிலாக கன்ஃபார்ம் பண்றாரு. பீலையா மூலமாக தீர்க்க தரிசனமா இயேசு கிறிஸ்துவை ஒரு நட்சத்திரம் என்று வேதம் சொல்லியது. இப்ப இயேசு கிறிஸ்து கடைசியில் இந்த புத்தகம் முடியும் பொழுது சொல்றாரு, நான் தாவீதின் வேரும் பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து ஒரு நட்சத்திரம். ஆமென். இயேசு கிறிஸ்து நட்சத்திரம். நம்ம யாரு? வாசிங்க தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 12:3 வாசிக்கலாம். தானியேல் 12:3.
ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும்,
ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும்,
அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள
சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அநேகரை நீதிக்குட்படுத்துகிற தேவ பிள்ளைகள். இதுல கொஞ்சம் ஒரு கண்டிஷன் வருது, சும்மா தேவ பிள்ளையா இருந்தா நட்சத்திரம் சொல்லிக்க முடியாது. அநேகரை நீங்கள் நீதிக்குட்படுத்துகிற ஒரு தேவ பிள்ளையாயிருந்தா நீங்களும் ஒரு நட்சத்திரம் தான். ஆமேன். புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து ஒரு சூரியன், நானும் ஒரு சூரியன். இயேசு கிறிஸ்து ஒரு நட்சத்திரம், நானும் ஒரு நட்சத்திரம். பாத்தீங்களா, பிதாவாகிய தேவனுடைய பார்வையில் அப்படியே ஈக்குவலா கொண்டு போறார். அவர் நம்மளை பிரிச்சே பார்க்கல. இயேசு கிறிஸ்துவ ஸ்பெஷலாவும் நம்மளை மோசமா அவர் பிரிச்சே பார்க்கல. அதுதான் ஒரே வார்த்தையில சொல்ல போனால், தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஒரே வார்த்தையில முடிஞ்சு போச்சு. பட்சபாதம் இல்லைன்னா நமக்குள்ள மட்டும் அவர் பட்சபாதம் பாக்குறது இல்லைன்னு கிடையாது. இயேசு கிறிஸ்துவையும் நம்மையும் கம்பேர் பண்ணும் போது கூட அவர் பட்சபாதம் பாக்குறது கிடையாது. அதுதான் பிதாவாகிய தேவன், அதுதான் அவருடைய அன்பு, அதுதான் அவருடைய தரிசனம், அதுதான் அவருடைய பார்வை. ஆனா அவர் பார்க்கிற பிரகாரமா நம்ம பார்க்கறது கிடையாது. நம்மளை குறைச்சே நம்ம பார்த்து நம்ம பழகிட்டோம். இன்றைக்கு உங்கள் பார்வையை மாத்திக்கீங்க. என்னையும் இயேசு கிறிஸ்துவையும் என் பிதா ஒரே மாதிரிதான் அட்ரஸ் பண்றாரு. அவரையும் சூரியனார், என்னையும் சூரியன்கிறாரு. அவரையும் நட்சத்திரங்கிறாரு, என்னையும் நட்சத்திரங்கிறாரு. ஒரே மாதிரிதான் பாக்குறாரு. சந்திரன் எங்க போச்சு? சந்திரனுக்கு வசனம் வேண்டாம், ஜெனரலாவே சொல்றேன். சந்திரனுக்கு என்று தனிப்பட்ட விதத்திலே அதுக்கு ஒரு பிரகாசம் கிடையாது. சூரிய வெளிச்சத்தை அது எடுத்துக்கொண்டு அது என்ன செய்கிறது? நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது, அது பிரகாசத்தை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் பிதாவை ஒவ்வொரு நாளிலும் பார்த்து பிதா செய்கிறவைகளையே தானும் செய்தார். என்னை கண்டவன் பிதாவை கண்டனர். ஆகினாலே பிதாவின் வெளிச்சத்தை இந்த உலகத்திலிருந்து அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணார். அதே போல இந்த உலகத்திலே வாழ்கிற வரைக்கும், இந்த உலகத்தை விட்டு இந்த உலகத்தில் வாழும்போது நம்ம சூரியன் நட்சத்திரம் அதுவும் இருக்குது. ஆனா இந்த உலகத்துல மனிதனாய் வாழ்கிற வரைக்கும் இந்த நட்சத்திரம், இந்த சந்திரன்கிறது நமக்கு பொருந்தும். எப்படின்னா, இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து வாழ்கிற வரைக்கும் ஒரு மனிதனாய் இருக்கும் பொழுது பிதாவின் வெளிச்சத்தை வாங்கி நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிச்சார். அதே போல இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்மிடத்துல ஒரு சிறந்த ஒரு காரியம் தானா கிடையாது. கர்த்தருடைய சுபாவங்கள் நமக்குள்ள வந்து அதுதான் நமக்குள்ள என்ன செய்யுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது மற்றவங்களுக்கு முன்னாள். இது நம்மளா நம்ம உருவாக்குறது கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற மேன்மைகள் எதுவுமே நம்முடைய சொந்தமானது கிடையாது. கர்த்தர்கிட்ட வாங்கி நம்ம ரிஃப்ளெக்ட் பண்றோம். ஆகினாலே சூரியனும் நம்ம தான், சந்திரனும் நம்ம தான், நட்சத்திரமும் நம்ம தான். ஆமேன். இது மூன்றும் இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கும், இது மூன்றும் நம்மையும் சேர்த்து குறிக்கும். அப்போ தேவனுடைய பார்வையில் நீங்களும் நானும் விசேஷமானவர்கள். புரியுது, நம்ம எல்லாரும் விசேஷமானவர்கள். இப்ப இந்த நேரத்திலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதிர்பார்க்கிற சில விஷயங்களை நம்ம செய்யணும். நம்ம லைஃப் வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இப்ப இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் என்னென்ன செய்தது? அது பிரகாசித்தது இல்லையா? பகலையும் பிரகாசித்தது, இரவிலும் பிரகாசித்தது. அது வித்தியாசத்தை உண்டு பண்ணியது. அதே போல நம்ம எல்லாம் செய்யணும். இப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு அது கொண்டு போற நெக்ஸ்ட் லெவலுக்கு போலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9:5 வாசிப்போம்.
நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன்.
இப்போ இயேசு கிறிஸ்துவாகிய அந்த சூரியன் சொல்லுது, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். மத்தேயு 5:14 வாசிக்கிறோம்.
நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள்.
நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள்.
மலையின் மேல் இருக்கிற பட்டணம்,
மலையின் மேல் இருக்கிற பட்டணம்
மறைந்திருக்க மாட்டார்,
மறைந்திருக்க மாட்டார். பாருங்க, கம்பாரிசன் பாருங்க. நான் உங்களுக்கு இந்த கம்பாரிசன் தான் உங்களுக்கு மெயினா சொல்ல வரேன். இயேசு கிறிஸ்து சூரியன், நம்மளும் சூரியன். இயேசு கிறிஸ்து சந்திரன், நம்மளும் சந்திரன். இயேசு கிறிஸ்து நட்சத்திரம், நம்மளும் நட்சத்திரம். இயேசு கிறிஸ்து நான் உலகத்துக்கு ஒளினாரு, இப்ப சொல்ற நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னாரு. அவரும் உலகத்துக்கு வெளிச்சம், நம்மளும் உலகத்துக்கு வெளிச்சம். இந்த உலகத்திலே ஜனங்களுக்கு முன்பாய் பிரகாசிக்கும்படிக்கு அவரும் இந்த உலகத்துல தன்னை வெளிச்சமா தான் காமிச்சார். நானும் ஒளியினாரு, நம்மளையும் ஒளின்றாரு. பாருங்க, நம்ம எந்த விதத்துல தன்னை அவர் பிரிச்சுக்கிறது கிடையாது. நம்மளை விட்டு அவர் தன்னை பிரித்துக் கொள்வதே கிடையாது. நம்மோடு ஒருவராக அவர் இணைந்து கொள்ளுகிறார், நம்மோடு ஒருவராக தன்னை இணைத்துக் கொள்ளுகிறார், நம்மையும் தன்னோடு கூட சேர்த்துக் கொள்ளுகிறார். எவ்வளவு தூரம் நம்முடைய ஆண்டவர் இப்படி இருக்கிறார், நம்ம தான் பிரிஞ்சு பிரிஞ்சு ஓடுறமே தவிர அவர் நம்மளை சேர்த்துக் கொள்ளதான் பாக்குறார். எல்லா விஷயத்திலையும் அவர் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறார். என்னை போல நீ இருந்துடக்கூடாதுன்னு அவர் சொல்றது கிடையாது. நானும் ஒளிதான், நீயும் உலகத்துக்கு ஒளிதாங்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாத்தீங்களா. என்னையும் உன்னையும் வித்தியாசப்படுத்த வேண்டாம். அப்ப நம்மள வந்து கர்த்தர் இந்த உலகத்திலே தன்னுடைய ஸ்தானத்திலே நம்மை வைத்திருக்கிறார். இதுதான் நான் சொல்ல வர விஷயம். நல்லா கவனிச்சுங்க. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து எந்த ஸ்தானத்தில் இருந்தாரோ அந்த ஸ்தானத்தில தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆமென். அந்த பொசிஷன்ல வச்சிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் எந்த ஸ்தானத்தில் இருந்தாரோ அதே ஸ்தானத்தில், அதே பொசிஷன்ல தான் நம்மளை வச்சிருக்கிறார். அதனால உங்களை குறிச்சு நீங்க குறைச்சு மதிப்பிடாதீங்க, உங்களை குறிச்சு தாழ்ந்து நினைக்காதீங்க. இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அந்த வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆமென். அதுதான் நீங்க பார்க்கணும், அதான் உங்களுடைய எய்மா இருக்கணும். ஏன்னா அந்த பொசிஷன் நம்மளை வச்சிருக்கிறாரு, அப்படிதான் நம்ம வாழணும். இப்போ பொசிஷன் தான் கர்த்தர் வைப்பாரு, வாழ்றது நம்ம தான் வாழணும். புரியுதா உங்களுக்கு? இப்ப உங்களுக்கு வந்து ஒர்க் பண்றீங்க, ஒர்க் பண்ண இடத்துல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ஒரு சாப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்றீங்க வச்சுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு லெவல் இருக்கிறீங்க. அடுத்த ஒரு நீங்க டீம் லீடரா உங்களை ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. லீடரா ப்ரொமோட் பண்ணிடுறது கம்பெனியுடைய வேலை, உங்களை வந்து ப்ரொமோட் பண்றது, உங்களை பொசிஷன்ல வைக்கிறாங்க. ஆனால் லீடரா வாழ்றது நீங்க தான் வாழணும். புரியுதா உங்களுக்கு? அந்த பொசிஷன் அவங்க கொடுப்பாங்க, ஆனா அப்படி வாழ்றது நீங்க தான் வாழணும். அதுக்கேத்த காரியத்தை நீங்க தான் செய்யணும். மறுபடியும் நீங்க சாதாரணமாவே நிக்க கூடாது, படையாள் மாதிரி இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களுடைய ஒரு பொசிஷன்ல வைப்பாரு, அந்த பொசிஷன் ஏத்த மாதிரி நம்ம தான் வாழணும். ஆமென். புரியுதா உங்களுக்கு? நம்மளுக்கு பொசிஷன் கர்த்தர் கொடுக்கிறாரு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். என் ஆண்டவர் இந்த ஸ்தானத்துல வச்சிருக்கிறாரு, அதற்கு ஏத்த மாதிரி நான் சிந்திக்கணும், அதற்கு ஏத்த மாதிரி நான் பேசணும், அதுக்கு ஏத்த மாதிரி நடக்கணும், அதுக்கு ஏத்த மாதிரி அத்தாரிட்டி நான் யூஸ் பண்ணணும். சாதாரணமா இருக்கக்கூடாது. எனக்கு இன்னைக்கு பவர் ஜாஸ்தி வந்திருக்குதான், அந்த பவர்ல நான் ப்ராசஸ் ஆகணும், அதுல புல் ஆயிட்டு இருக்கணும். கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், அந்த அதிகாரத்தின்படி என் வாழ்க்கை இருக்கணும். அதுக்குதான் நம்ம போகணுமே தவிர, கர்த்தர் நம்மை ஒரு மேலான பொசிஷன்ல வச்ச பிறகு நம்ம பாட்டுக்கு தாழ்வான பாதையிலே போயிட்டு இருக்க கூடாது. அப்போ நீங்க நல்லா புரிஞ்சுங்க, இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானத்திலே உங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். இதுதான் உண்மை. இதுக்கு மாற யார் என்ன சொல்ல நம்பாதீங்க. இதுதான் பைபிள் உண்மை. அந்த ஸ்தானத்துல தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். எந்த மாற்றத்தையும் கர்த்தர் வைக்கிறார். அதே ஸ்தானத்துல கர்த்தர் நம்ம வைக்கிற பாருங்க. உலகத்துக்கு ஓடி அவரு சொன்னாரு, நம்மளையும் சொல்றார். நிருபத்துல பாத்தீங்கன்னா நம்ம யாருன்றத இன்னும் சில வசனங்களை காட்டுறேன். எபேசியர் எழுதின நிருபம் 5:8 வாசிங்க. எபேசியர் 5:8.
முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள்.
முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள்.
இப்பொழுதோ,
இப்பொழுதோ
கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள்.
கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள்.
வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள்.
வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இதுதான் நிருபத்துல சொல்ல. முந்தி நீங்க அந்தகாரமா இருந்தீங்க, இப்ப நீங்க அந்தகாரம் கிடையாது, இப்ப நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாயிட்டீங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அப்ப நம்முடைய பொசிஷனை பார்த்து நம்ம நடக்கணும். இப்போ நம்ம அப்படி இருக்க கூடாது. நம்ம பல நேரத்தில் என்ன செய்யணும், நிறைய பேர் வந்து புரியறது இல்லை. இன்னைக்கு பெரிய ஸ்டேஜ்லயே நிறைய பேர் ஜபிப்பாங்க, ஆண்டவரே பைத்தியக்கான ஆண்டவர், நான் ஒரு தூசியப்பா, நான் ஒரு குப்பை, நான் ஒரு பைத்தியம். ஏன் ஞானிகளை வெட்கப்படுத்தபடி தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டதை எடுத்துக்கிறாங்க. பைத்தியங்களை தெரிந்து கொண்டது உண்மைதான். எப்போ? முந்தி நம்ம பைத்தியம், தெரிந்து கொள்ளப்படுறதுக்கு முன்னால நம்ம பைத்தியம். அந்த பைத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு, தெரிஞ்சு கொண்டு திருப்பி நம்மளை பைத்தியமாவே அவர் வைக்கல. புரியுதா உங்களுக்கு? தெரிந்து கொள்ளப்பட்டவருக்கு நீங்க பைத்தியம் கிடையாது, தெரிந்து கொள்ளப்படுவதற்கு முன்னாலதான் பைத்தியமே தவிர, பைத்தியத்தை தெரிந்து கொண்டாலே தவிர பைத்தியமாய் வாழ வைக்கல கர்த்தர். நம்ம என்ன செய்யறோம், வந்த பிறகு இன்னும் பைத்தியம் பைத்தியம் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்படுவதற்கு முன்னால பைத்தியம், பைத்தியத்தை தெரிந்து கொண்டு உலகத்தில் இருக்கிற சிறந்த ஞானியை பார்க்கிலும் அதிக ஞானியாய் கர்த்தர் நம்மளை மாத்தி இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:31 சொல்லுகிறது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவருடைய ஞானத்தை நமக்குள்ள வைக்கிறார், அவருடைய பரிசுத்தத்தை வைக்கிறார், அவருடைய மீட்பை நமக்குள்ள வைக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம பைத்தியம் கிடையாது, எனக்கு ஒரு ஞானம் இருக்குது. என் ஞானம் எந்த ஞானம் தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனுடைய ஞானம் அல்ல, என் இயேசு கிறிஸ்துவின் ஞானம் எனக்குள் இருக்கிறது. இன்னைக்கு நான் பைத்தியக்காரன் கிடையாது, ஒரு காலத்துல பைத்தியக்காரன், ஆனா இன்னைக்கு நான் பைத்தியம் கிடையாது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் சேம் ஞானம் எனக்குள்ள இருக்குது, அதே ஞானம் எனக்கு இருக்குது. கொஞ்சம் கூட குறைவ கிடையாது. என் இயேசு கிறிஸ்துக்கு என்ன ஞானமோ அதே ஞானம் எனக்கு இருக்குது. அதான் உண்மை. ஆமென். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே ஞானம் ஆயிட்டாரு, ஞானத்தை கொடுக்கல, அவரே ஞானம் ஆயிட்டார். நமக்கு கொடுத்தார்னா ஒரு மெஷர் கொடுத்தான்னு சொல்லலாம், அவர் ஞானத்தை கொஞ்சம் கொடுத்தார்னா கொஞ்சம் கொடுத்தாருன்னு சொல்லலாம். அவர் கொடுக்கல, அவரே ஞானம் ஆயிட்டார் நமக்கு. அப்ப அவர் ஞானமே நம்முடைய ஞானம் ஆயிடுச்சு. தேவ பிள்ளைகள் அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் அவரே அவருடைய ஸ்தானத்தில் இயேசு கிறிஸ்துவ எப்படி வச்சிருக்கிற அதே பொசிஷன் நம்மளை கொண்டு வந்துட்டார். இதர தேவ பிள்ளைகள் புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க சாதாரணமா இருக்க மாட்டீங்க, உங்க லைஃப்ல எல்லாம் ஸ்பெஷலா மாறும். ஆமென். ஸ்பெஷலா மாறும். நம்மளுடைய பொசிஷன் தெரிஞ்சிருச்சுன்னா நம்முடைய காரியங்கள் எல்லாமே மாறிடும், நம்முடைய அத்தாரிட்டி மாறும், நம்முடைய கிரியைகள் எல்லாமே மாறும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அப்போ நம்ம வந்து முற்காலத்திலே அந்தகாரமா இருந்தோம், இப்ப அந்தகாரம் கிடையாது, இப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஆயிட்டோம். அதற்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளுங்கள். சரி, இப்ப பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவும் நாமும் பிதாவின் பார்வையில் ஒன்று என்பதை மட்டும் இவ்வளவுதான் சொல்லியிருக்கிறேன். என்ன மெசேஜ் உள்ளே போல, இப்பதான் இன்ட்ரடக்ஷன், இவ்வளவுதான் மேட்டர், பேசிக்கான விஷயத்த பவுண்டேஷன் இவ்வளவு போட்டாச்சு. இப்ப இந்த பவுண்டேஷனுக்கு பிறகு இப்ப நீங்க அடுத்து நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த சூரிய சந்திர நட்சத்திரங்கள் என்ன செஞ்சது? முதலாவது என்ன செஞ்சது? வித்தியாசத்தை ஏற்படுத்தியது. ஆமென். காரியம் செஞ்சது வித்தியாசத்தை ஏற்படுத்துச்சு. பார்ப்போம், எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:8-10 வரைக்கும் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:8-10 வாசிக்கலாம்.
சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும்
அவனுக்கும்
அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான
செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும்
யோவானும்
அந்தபடியே பிரமித்தார்கள். என்ன நடக்குது? கலிலேயா கடற்கரை, பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்க எல்லாம் போய் இரவெல்லாம் மீன் பிடிக்க போய் ஒரு மீனும் அகப்படாமல் வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து அந்த விடியற் காலை நேரத்தில் அந்த கடற்கரை வராரு. பேதுருவின் படக கொஞ்சம் இரவல் வாங்கி அதுல ஏறி உட்கார்ந்து ஒரு பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணி முடித்த பின்பு பேதுருவை பார்த்து சொல்றாரு, நீ ஆழத்திலே கொண்டு போய் வலைய போடுனாரு. அப்படியே அவன் போட்டவுடனே திரளான மீன்கள் வலை கிழியத்தக்கதாய் அகப்பட்டுச்சு. அகப்பட்ட பிறகு யாக்கோபு யோவானும் அவருக்கு ஹெல்ப்புக்கு போறாங்க. அந்த மீனை தூக்க முடியல, அவ்வளோ மீன் இருந்துச்சு. இவங்களும் ஒரு படகு எடுத்துட்டு போய் ரெண்டு படகு நிறைய நிரப்புறாங்க. நிரப்பி கரைக்கு வந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து அவன் செய்ததற்கு பதில் செஞ்சிட்டாரு. அவன் படகு இரவல் கொடுத்தான், அதுக்கு மீன் கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான். பதிலுக்கு பதில் ரிவார்ட் கொடுத்தாரு. ஆனா அடுத்து அதோடு நிக்கல. இந்த கரையில இறக்கின உடனே பேதுரு இயேசு கிறிஸ்து அவன் ஒண்ணுமே சொல்லல. சடனா அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீ ரெண்டு விட்டு போயிடுங்கட்டான். அவன் மட்டும் அதை சொல்லல, யாக்கோபு யோவான் கூட உடனே அவர்களும் அந்தபடியே பிரமித்தார்கள். அதே மாதிரி எப்படி, ஆண்டவரே, நாங்கள் பாவியான மனுஷன், எங்களை விட்டு போயிடுங்க. நாங்க மூணு பேரும் ஒரே மாதிரி புலம்புறாங்க. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து, நீ ஒரு பாவி, அதனாலதான் நீ ராத்திரியெல்லாம் உனக்கு மீன் கிடைக்கல, இப்ப நான் உனக்கு மீன் கொடுத்துட்டேன், நீ ஒரு பாவி தான், நீ மணந்துருவேதா சொன்னாரா? நீ பாவியா இருந்தனால உனக்கு மீன் கிடைக்கல, இப்ப நான் உனக்கு மீன் கொடுத்தேன், இனி இது பாவம் செய்யாத, எதுவுமே சொல்லல. ஜஸ்ட் அவளுக்கு ஒரு அதிசயமான காரியத்தை அந்த இடத்துல நிகழ்த்தினார். அப்பொழுது அதை பார்த்த மாத்திரத்தில் அவன் தன் இருதயத்திலே கன்விக்ட் ஆயிட்டான். அவர் பாவத்தை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் ஒண்ணுமே பேசல, ஆனால் அவருடைய வாழ்க்கையை பார்த்தான், அவருடைய வார்த்தையின் வல்லமையை பார்த்தான், அவர் பிரசங்கித்ததை கேட்டிருந்தான், அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறத பார்த்தான். அதை பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ணிட்டான், இவர் ஒரு பரிசுத்தம் உள்ளவர், அவரோடு நான் ஒரு பரிசுத்தர் தன்னை பத்தி அவர் சொல்லல, நீ ஒரு பாவி அவனை பத்தியும் சொல்லல. ஆனால் இங்க நடக்கிற விஷயம், அவர் தன்னை வெளிப்படுத்தினார், அவருடைய வார்த்தைகளை அவன் கேட்டான், அவருடைய வார்த்தையில் இருந்த வல்லமையை பார்த்தான். பார்த்த மாத்திரத்தில் அவன் அவரையும் ஜட்ஜ் பண்ணிட்டான், தன்னையும் ஜட்ஜ் பண்ணிட்டான். இயேசு கிறிஸ்துவோட லைஃப்ல இது ஒண்ணு இல்லை. சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டுட்டாரு, ரெண்டு பக்கம் ரெண்டு கள்ளர்கள், ஒருவன் சொல்லுகிறான் நாமோ நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றை நடப்பிக்கவில்லையே சொல்றான், கன்விக்ட் ஆகிறான், நடக்கிறத பார்க்கறான். நடக்கிறத பார்த்த உடனே அவன் புரிஞ்சுக்கிட்டான், இவ்வளவு பேர் அவரை தூஷிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க, கேவலப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, ஆனால் இவரோ அவங்களுக்காக பரிந்து பேசுறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியுண்டு நிற்கிறார். அவர் முகத்தில் ஒரு சாந்தம், ஒரு பொறுமை, தீமை செய்தவர்களுக்கும் பரிந்து பேசுகிற ஒரு இருதயம், இதெல்லாம் பார்த்த உடனே, அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே இருளுக்கு வித்தியாசம் உண்டாயிடுச்சு. அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே தான் தனக்குள்ள இருளுக்கு தெரிஞ்சிச்சு. பேதருக்குள்ள ஏற்கனவே இருள் இருந்துச்சு, யாக்கோபு அவனுக்குள்ள இருள் தான் இருந்துச்சு, ஆனா வெளிச்சம் வந்து நின்ன பிறகுதான் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சது. புரியுதா உங்களுக்கு? அதுக்கு முன்ன எத்தனையோ பேரை பார்த்தான், ஆனா எல்லாம் இருளுக்குள்ள இருக்கும்போது எல்லாமே இருள், வித்தியாசம் தெரியல. ஆனா வெளிச்சம் வந்து அந்த கலிலேய கடற்கரையில் நின்ன உடனே அப்பதான் தெரிஞ்சது, தனக்கும் அவருக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை அவர் கண்டு கதற, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், உங்க வெளிச்சத்துக்கு முன்னால் இந்த இருள் நிக்க முடியல, தயவு செய்து இங்கிருந்து போயிடுங்கன்றான். கெஞ்சலாம், போயிடுங்க ஆண்டவர். இதுதான் வித்தியாசம் காட்டுதல். இதைத்தான் கர்த்தர் சொன்னார், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாய் பிரகாசிக்க கடவது. நல்ல கவனிங்க, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை சூரியன்னாரு, நம்மளையும் சூரியன்னாரு, அவர் சந்திரன்னாரு, நம்மளையும் சந்திரன்கிறார், அவர் நட்சத்திரங்கிறாரு, நம்மளையும் நட்சத்திரங்கிறாரு. அந்த சூரியன் வெளிச்சத்தை ஒளிச்சது, அந்த நட்சத்திரம் வெளிச்சத்தை காமிச்சது, ஆனா இந்த நட்சத்திரம் யோசிச்சு பார்க்கணும், அந்த நட்சத்திரம் எங்க போய் நின்னாலும் வெளிச்சம் அடிச்சது, அந்த நட்சத்திரம் எங்க போய் நின்னாலும் அந்த சூரியன் பிரகாசித்தது. அவர் சொல்லவே இல்லை நான் பரிசுத்தர் நீ பாவின்னு சொல்லல, அவரை பார்த்த மாத்திரத்துல இவன் பயப்படுறான், ஆண்டவரே நீ பரிசுத்தர் நான் பாவி, இங்க இருந்து போயிடுங்க, நான் பாவியான மனுஷன். இன்னைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கை உலகத்தில் இருக்கிற மற்ற மனுஷர்களுக்கு தாங்கள் பாவி என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். புரியுதுங்களா? நம்ம போய் நீ பாவி நான் பரிசுத்தன் அப்படின்னு சொல்ல வேண்டியது கிடையாது. நம்மளை பார்த்த மாத்திரத்திலே தான் ஒரு பாவி என்பதை அவன் உணர வேண்டும். இதுதான் லைஃப். இதைத்தான் கர்த்தர் நம்மளை கொண்டு வர்றாரு. நம்மளை பார்த்தவன அவன் தன் இருதயத்தில் குத்தப்பட வேண்டும். நம்மளோடு அவனும் ஒண்ணுதான் சொல்லக்கூடாது. நீங்க வேலை செய்யறீங்க, எல்லாரும் உங்களோட வந்து ஒன்ன நீ நான் ஒண்ணு இருக்க கூடாது. உங்களை கண்டாவே கொஞ்சம் தள்ளி நிக்கணும் நாலு பேர். இவன் நம்மள மாதிரி கிடையாது, இவன் நம்மள மாதிரி கிடையாது, அவன் உங்களை பார்த்து கொஞ்சம் தள்ளி நிக்கணும். உங்க வெளிச்சத்துக்கு முன்னால அந்த இருள் கொஞ்சம் தூரத்துல தள்ளி நிக்கணும். ஆமென். நீ நான் ஒண்ணுன்னு சொல்லிட்டு யாரும் உங்களை பார்த்து சொல்லக்கூடாது. ரட்சிக்கப்படாத நபர் உங்களை பார்த்து நம்மளால ஒண்ணுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம சரி கிடையாது. உங்களை பார்த்து ரட்சிக்கப்படாத நபர் கொஞ்சம் தள்ளி நிக்கணும். அதுதான் உங்க வெளிச்சம். புரியுதா? அதுதான் நம்ம வெளிச்சம். நம்ம சொல்ல தேவையில்லை, இயேசு கிறிஸ்து ஒண்ணு சொல்லல, வாய் திறந்து. சபை சரித்திரத்திலே நிறைய நடந்திருக்கு. எழுப்புதலின் காலங்களில் அது சாத்தியமாயிருக்கிறது. சார்லஸ் பின்னி அதெல்லாம் ஒரு சிறந்த ஒரு பரிசுத்தவான். போன வாரத்தில் எனக்கு ஒரு கடைக்கு போயிருந்தேன், சார்ஸ் பின்னியுடைய ஒரு புக் ஒன்று கிடைச்சது, வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறேன் படிக்கணும். சிறந்த ஒரு பரிசுத்தவான், அதாவது என்ன சொல்றதுன்னா, இங்கிலாந்து தேசத்திலே ஒரு மகா பெரிய எழுப்புதலை கொண்டு வந்த ஒரு மனுஷன். அவர் ஒரு பெரிய படித்த குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய தகப்பனார் ஒரு லாயர், அவருடைய அண்ணன்கள் ரெண்டு பேரும் நல்ல லாயர்ஸ், அந்த ஃபேமிலியே லாயர்ஸ் எல்லாருமே. இவரையும் ஒரு பெரிய லாயரை கொண்டு வரணும்னு அவருடைய தகப்பனார் சொல்லி சொல்லி வளர்த்தாரு. அப்படி வளரும் பொழுது இவர் அதே மைண்ட்ல வளர்ந்தாரு. ஆனால் கர்த்தரோ இவரை குறிச்சிட்டார், இவர் எனக்கு ஊழியத்துக்கு வேணும்னு பிரிச்சிட்டாரு. ஆனால் இவரோ அதை அறியாதவராக கிறிஸ்தவர்களை கண்டாலே கேலி செய்வார். பக்தி இல்லாத ஒரு குடும்பம், படிக்கணும், பெரிய லாயர் ஆகணும், பெரிய பேர் வாங்கணும், இதுதான் உங்களுடைய மைண்ட் இருந்தது தவிர இவங்களுக்கு கர்த்தரை பத்தி ஒரு பயமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது இந்த குடும்பத்துக்கு. அப்ப அந்த அவருடைய வீட்டு வழியாக நிறைய கிறிஸ்தவர்கள் நடந்து போவாங்களாம், விசுவாசிகள். அந்த விசுவாசிங்க ஏன் நடந்து போறாங்கன்னா, அந்த சைடுல ஒரு காடு ஒன்று இருக்கும், அந்த காட்டுல போய் ஜெபிக்கிறதற்காக காட்டுக்குள்ள போவாங்களாம். அப்படி போகும்பொழுது அவங்களை பார்த்து, இந்த விசுவாசிகளை பார்த்து இவர் பைத்தியக்காரங்க நினைப்பார், அவங்களை பார்த்து கிண்ணல் அடிப்பாரா, என்ன இயேசு கிறிஸ்து காட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறாரா, அவரை காட்டுக்கு பார்க்க, அவரை பார்க்கறது காட்டுக்கு போறீங்கன்னு கிண்டல் அடிப்பாராம். இப்படி எல்லாரையும் பார்த்து விசுவாசிகள் ஜெபிக்கிறவங்களை கிண்டல் அடிச்சுட்டு வந்திருக்கிறார் இந்த சார்ல்ஸ் பின்னி. அந்த விசுவாசிகள் ஜெபிச்சாங்க, ஆண்டவரே இந்த சார்ல்ஸ் பின்னியை ரட்சியும், இவர் கிண்டல் பண்ணதுனாலே அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க, ஆண்டவரே இந்த மனுஷன் ரட்சியும். ஆண்டவரே கர்த்தர் பார்த்தாரு, என் பிள்ளைகளை நீ கிண்டலா பண்ற, பிடிச்சாரு. ஒரு நாள் எப்படி பிடிச்சாரு தெரியுமா, அவர் லா காலேஜில் படிச்சதுனாலே உலகத்தில் இருக்கிற எல்லா சட்டங்களும் பைபிள் இருக்கிற நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் தான் எழுதப்பட்டது. இன்னைக்கு எல்லா சட்டங்களும் அதோட பேஸ் பைபிள் தான். அதனாலே சட்ட புத்தகத்தை விவரிக்கிறதான ப்ரொஃபசர்ஸ் வேத புத்தகத்தை மேற்கோள் காட்டி காட்டி அதை டீச் பண்ணியிருக்கிறாங்க. அதனால அவருக்கு என்ன தோணுச்சு, அப்ப பைபிள் ஒன்று வாங்கி அந்த நியாயப்பிரமாணத்தை நல்லா படிச்சு சட்டங்களை நல்லா தெரிஞ்சுக்கலாமே என்பதற்காக ஒரு பைபிள் வாங்கினார். அது வரைக்கும் அவருக்கு பைபிள் கூட கிடையாது, கிறிஸ்டின் ஃபேமிலி தான், பைபிள் கூட கிடையாது. அப்ப பைபிளை வாங்கி படிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை தொட்டார். அவருடைய இருதயத்திலே பாவி என்பதை கர்த்தர் அவருக்கு உணர்த்தினார், பாவறிக்கை பண்ணி ஒப்பு கொடுத்தார். எந்த விசுவாசிகளை அவர் கிண்டல் பண்ணாரோ அதே காட்டுக்குள்ள இவர் ஜெபிக்கிறதுக்கு ஒரு நாள் போனார். அவர் போய் முடங்கால் படியிட்டது அந்த அனுபவத்தை சொல்றார், போய் நான் முடங்கால் படியிட்டேன், அலையலையாய் அலையலையாய் தேவ வல்லமை வந்து என்னை நிறைத்தது, என்னால் தாங்க முடியல. அவர் சொல்றார், ஒரு கட்டத்தில் கதறனை கத்தட்ட, ஆண்டவரே போதும், ஆண்டவரே போதும், இதுக்கு மேல என்னால் தாங்க முடியாதுன்னு நான் கத்திரத்துல கதறனை. அப்படி கத்திரனை நிரப்பினார், அவருடைய வல்லமையை நிரப்புச்சு, தாங்க முடியல என்னால கதறன, ஆண்டவரே இனிமே உடைய வல்லமையினால தாங்க முடியாதுன்னு அழுதாராம். அந்த வல்லமை அவர் நிரப்புச்சு, கத்தர் கூப்பிட்டார், இனி நீ என் ஊழியத்தை கத்தருடைய சமூகத்தில் அவர் போய் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். எந்த இடத்துல பல இடத்துல அவர் பிரசங்கிக்கிறதுல போய் நிற்கும் பொழுதே ஜனங்கள் அவர் முகத்தை பார்த்து கதறுவாங்களாம், ஐயோ நான் பாவி பாவி நான் பாவி பாவி. பல இடத்துல அவர் பேசுறதுக்கு முன்னாலே ஜனங்கள் போய் நிற்கும் பொழுதே கதறி அழ ஆரம்பிச்சு, அழுது அழுது ஒப்பு கொடுத்தாங்க. ஏராளமான ஜனங்கள் அழுது அழுது ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு சொல்றேன், சூரியன் என்பது இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, நம்மளும் தான் சூரியன். நான் சொல்றேன், அது எய்ம் பண்ணிட்டு இருக்கிறோம், நான் எய்ம் பண்றேன், உண்மையா சொல்றேன், நான் எய்ம் பண்றேன், நான் அதை எய்ம் பண்ணிட்டு இருக்கிறேன், அந்த கோலை நோக்கி தான் நான் போயிட்டு இருக்கிறேன், நான் எய்ம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் இன்னைக்கு இது வரைக்கும் வெளியில சொல்ல, இன்னைக்கு நான் சொல்றேன், அதை எய்ம் பண்ணிட்டு இருக்கிறேன். தேவ சமூகத்தில் நம்ம ஒரு சூரியனா நிக்கணும், தேவ சமூகத்தில் நம்ம ஒரு நட்சத்திரமா இருக்கணும், சும்மா வாழ்ந்துட்டு போகக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை பிதா எப்படி பார்த்தா அப்படிதான் நம்மளை பார்க்கிற. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாங்க, நடுராத்திரியிலே பாடினாங்க, துதிச்சாங்க, சிறைச்சாலையின் அஸ்திமானம் அசைஞ்சது, கதவுகள் திறவுண்டது, கட்டுகள் கடந்து போச்சு. சிறைச்சாலைக்காரன் கொஞ்ச நேரத்துக்கு அவங்க அடி அடினு அடிச்சு அவங்களை கொண்டு போய் காவல் போட்டான், அவங்களை கட்டி வச்சான். ஆனா இப்ப நடந்துச்சு தெரியுமா, ஓடி வந்து அவங்க பாதத்தில் காலில் விழுந்து கதற, ஆண்டவர் மாறே நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு நான் என்ன செய்யணும். பவுலும் சீலாவும் சொல்லல, நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள், நீ பாவின்னு சொல்லவே இல்லை, சொல்லவே இல்லை, அவங்க சொல்லல, அவனே கதறினான், ஆண்டவர் மாறே நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும். அதுதான் சூரியன், அந்த வெளிச்சத்துக்கு முன்னால் அவனால் நிக்க முடியல, அந்த நட்சத்திரத்துக்கு முன்னால் அவங்களால் நிக்க முடியல. கதறி தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தார். நம்ம லைஃப்ல நம்ம யாரு நமக்கு தெரியணும், என் ஆண்டவர் என்னை எப்படி பார்க்கிறாரு அப்படி நம்மளை பார்க்க தெரியணும். என் ஆண்டவர் என்னை குறித்து என்ன நினைக்கிறார் அதை நம்ம நினைக்க தெரியணும். அதுக்கு நம்ம ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கணும். என் ஆண்டவர் என்னை சூரியனா பார்க்கிறார், என் ஆண்டவர் என்னை ஒரு நட்சத்திரமா பார்க்கிறார். நான் சூரியனா தான் வாழணும், நான் நட்சத்திரமா தான் வாழணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கணும். வேதம் முழுவதற்கு கர்த்தர் அப்படிதான் கொண்டு போறாரு. இந்த சூரியன் பிரகாசித்தது, இருளிலே பிரகாசித்தது. நான் சொல்றேன், நம்முடைய தேசம் ஒரு இருண்ட ஒரு தேசம். இந்த இருண்ட தேசத்துல நம்ம பிரகாசிக்கணும், இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம பிரகாசிக்கணும். அந்த சூரியனை கர்த்தர் பிரகாசிக்கும்படி, பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி கர்த்தர் சூரியனை வச்சார், நட்சத்திரங்களை வச்சார். அப்ப இந்த இருண்ட பூமியின் மேல் நம்ம பிரகாசிக்க வேண்டும். அதுதான் முக்கியம், அதுதான் நம்முடைய கோல் இருக்கணும். அதுக்காகவே நம்ம ஃப்ளோ ஆகணும். அதற்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த சூரியனாய் நாம் இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது? 104வது சங்கீதம் 21-22 வசனங்களை வாசி. 104வது சங்கீதம் 21-22.
பால சிங்கங்கள் இறைக்காக கர்ஜித்து,
பால சிங்கங்கள் இறைக்காக கர்ஜித்து,
தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும்,
தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும்,
சூரியன் உதிக்கையில்,
சூரியன் உதிக்கையில்
அவைகள் ஒதுங்கி,
அவைகள் ஒதுங்கி
தங்கள் தாபரங்களில் படுத்துக் கொள்ளும்,
தங்கள் தாபரங்களில் படுத்துக் கொள்ளும். இதுதாங்க பிளஸிங். பால சிங்கங்கள் இறைக்காக கர்ஜித்து, தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடுமா? ஆனால் சூரியன் உதிக்கும் பொழுது இந்த பாலசிங்கம் மேல என்ன செய்யுமா? அவைகள் மடங்கி தங்கள் தாவரங்களில் ஒதுங்கி அவைகள் படுத்துக்கொள்ளும். சூரியன் உதிக்கும் பொழுது சிங்கம் எல்லாம் போய் படுத்துக் கொள்ளும், தங்கள் தாவரங்களில் போய் ஒளிந்து கொள்ளும், படுத்துக் கொள்ளும். சிங்கம் என்பது என்ன? 1 பேதுரு 5:8 சொல்லுகிறது, பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம். பிசாசானவனுக்கு கர்த்தர் நம்மை ஒரு சவாலை வச்சிருக்கிறார். இந்த சூரியன் உதிக்கும் பொழுது சிங்கம் எல்லாம் ஓடி ஒளிஞ்சுக்கும். ஆமென். சூரியன் உதிக்கும் பொழுது இந்த சிங்கம் எல்லாம் தங்கள் தாவரங்களில் போய் ஒதுங்கி படுத்துக் கொள்ளுமா? நம்ம இன்னைக்கு உதிக்கல, உதிக்காம இருக்கிறதுனால தான் சிங்கம் அலைஞ்சிட்டு இருக்குது. புரிதா? நம்ம இன்னைக்கு உதிக்கல, வல்லமையாய் உதிக்காமல் இருக்கிறதுனாலதான் சிங்கம் கண்டபடி அலையுது, கண்டபடி இறை தேடுது, எல்லா நேரத்திலும் இறை தேடுது, எல்லாத்தையும் இறையாக்கிக் கொள்ளுது. அந்த சிங்கத்தை மடங்கி படுக்க வைக்கிறது எது? சூரியன். சூரியன் உதிக்கும் பொழுது சிங்கம் போய் படுத்துக் கொள்ளும். நம்ம நீங்களும் நானும் எழும்பி பிரகாசிக்கணும், உதிக்கணும். அப்படி உதிக்கும் பொழுது பிசாசனம் அடங்குவான். இதுக்கு நம்ம தேவ சமூகத்திலே ஜபத்திலே நம்ம எழும்பி கத்தருக்காய் தேவ பிரசன்னத்தில் எழும்பாததுனாலதான் பிசாசு தன் கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறது. சபையானது இன்றைக்கு வல்லமையாய் ஜெபிக்கிறதான நிலைமையில் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல எழும்புமானால் சிங்கம் மடங்கி படுத்துக் கொள்ளும், அது செயல்பட முடியாது. புரியுதா? செயல்பட முடியாது. பிசாசின் மேல் கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை வச்சிருக்கிறார். நம்மளை பார்த்த உடனே அது மடங்கி படுக்க வேண்டும். நம்ம எழும்பும் பொழுது அது மடங்கி படுக்க வேண்டும். சூரியன் உதிக்கும் பொழுது அது அடங்கணும். நம்ம உதிக்காமலே இருக்கிறோம், உதிக்காமலே இருக்கிறோம். எழும்பணும், சூரியனாய் எழும்பணும், அது உதிச்சு மேல வரணும். கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு பிசாசின் மேல் முழு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற எல்லா அநியாயங்கள், அசுத்தங்கள், பாவங்கள், அருவறுப்புகள் எல்லாவற்றுக்கும் அவன் ஒருத்தன் தான் காரணம். ஆனால் சூரியன் உதிச்சாத மடங்கி படுத்துக் கொள்ளும். நம்ம உதிக்கணும். 1904-5 ஆண்டுகளிலே வேல்ஸ் என்னும் தேசத்திலே இவான் ராபர்ட்ஸ் என்ற ஒரு 76 வயதுள்ள இளைஞனை தேவன் பயன்படுத்தினார். அவன் 13 வருஷம் அவன் 13வது வயசுல ரட்சிக்கப்பட்டு அடுத்த 13 வருஷம் தன் தேவ தேவனுடைய சமூகத்திலே தேசத்துக்காக அவன் அழுது ஜெபிச்சு கொண்டிருந்தான். 26 வயசாகும் பொழுது கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணார். அபிஷேகம் பண்ணி எழும்பி பிரசங்கம் பண்ணினார். இவான் ராபர்ட்ஸ் செல்லுகிற இடத்துல எல்லாம் 13 ஜெபம் அவனை கர்த்தர் 13 பிறகு அந்த சூரியன் உதிக்க வச்சார். அந்த தேசத்தின் நிலைமையை பார்க்கிறான். எல்லாம் நிலக்கரி சுரங்கத்தில் ஜனங்கள் வேலை செஞ்சு நல்லா சம்பாதிச்சாங்க. அந்த ஜனங்களுடைய காரியம் எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறது, சாயங்கால நேரத்தில் மதுமான கடைகளுக்கு போறது, நல்லா குடிக்கிறது. அதன் பிறகு நடன அரங்கங்கள் இருந்தது, அந்த நடன அரங்கத்தில் போய் டான்ஸ் ஆடுறது, இதுவே ஜனங்களுடைய வழக்கமா இருந்துச்சு. இப்படிப்பட்ட நிலைமையில ஜனங்களுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருந்ததுனாலே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜனங்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை கண்டு இவான் ராபர்ட்ஸ் உடைய இருதயம் உடைஞ்சது. 13 ஜெபிச்சிருக்கிறான். இப்ப அவன் அபிஷேகம் பண்ணார், கர்த்தர் அவனை எழுப்பினார். அன்னைக்கு கர்த்தர் சொன்னார், நீ போய் உன் சபையில் இருக்கிற போதகர் இடத்துல கேட்டு ஒரு 10 பிரசங்கம் பண்றதுக்கு நீ டைம் வாங்கி, இந்த மாசம் இந்த வாரத்தில் நீ பிரசங்கம் பண்ணு சொன்னார். இவான் ராபர்ட்ஸ் தன் போதகர் இடத்துல கேட்டான், பாஸ்டர் இந்த வாரம் எனக்கு பிரசங்கிக்க கொஞ்சம் டைம் கொடுங்க என்று கேட்டான். அப்படி கேட்கும் பொழுது போதகரும் டைம் கொடுத்தாரு. ஏன்னா இருக்கிறத சபையில் இருந்ததெல்லாம் ஒரு வயசான ஆட்கள், ஒரு 5 தான் சபையில் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இளைஞர்கள் யாரும் வரமாட்டாங்க, நடுத்தர வயசுள்ள யாரும் வரமாட்டாங்க, எல்லாரும் சம்பாதிக்கிறதுக்கும் குடிக்கிறதுமே போயிடுவாங்க. வயசானவங்க தான் வேற வழி வழி இல்லாம சபையில் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இவான் ராபர்ட்ஸ் எழுவி பிரசங்கம் பண்ணாரு. ஜனங்கள் கதறி கதறி அழுதாங்க. 10 அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஜனங்கள் அழுதாங்க. அவங்க கேட்டாங்க, ஐயா சாயங்காலமும் வந்து ஒரு பிரசங்கம் பண்ணுவீங்களா? சரி. அந்த சாயங்காலத்துக்குள்ள அந்த ஜனங்கள் எல்லாம் ஓடி தங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் பார்த்து பேசினாங்க. எல்லாரையும் கர்த்தர் வர வச்சார். சாயங்காலம் வந்து பார்க்கும்பொழுது ஈவினிங் சர்வீஸ்ல அந்த ஆலயம் நிரம்பி இருந்துச்சு. இவான் ராபர்ட்ஸ் சாயங்காலம் 6 வந்தாரு, பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாரு. பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்ச சில நிமிஷத்திலேயே ஜனங்களின் மேல் தேவ வல்லமை வந்து தாக்கியது. ஜனங்கள் கதறினாங்க, ஐயோ நான் ஒரு பாவி, நாங்க பாவி பாவின்னு விழுந்தாங்க. தங்கள் பாவங்களை எல்லாம் ஜனங்கள் முன்னால வந்து அவங்களாகவே அறிக்கையிட்டாங்க. தாங்கள் செய்த தவறான காரியங்களை எல்லாம் அறிக்கையிட்டாங்க. யாருமே அவங்களை ஒண்ணு சொல்ல, ஜனங்கள் கதறி கதறி அழுது அழுது தங்கள் பாவத்தை அறிக்கையிட்டாங்க. அந்த ஆராதனை முடிக்கிறதுக்கு 12 ஆச்சு. ஜனங்க கேட்டாங்க, போறதுக்கே ஜனங்களுக்கு மனசுல, ஐயா நாளைக்கு ஒரு கூட்டம் நடத்துவீங்களா? சரி வாங்க. திங்கக்கிழமையும் ஜனங்க வந்தாங்க, திங்கக்கிழமையும் ஒரு கூட்டம். ஜனங்கள் கதறி கதறி அழுதாங்க. அன்றைய எழுப்புதலின் சரித்திரம் என்ன சொல்லுது தெரியுமா? 6 ஜஸ்ட் 1.5 ஆறு வாரத்திலே அந்த தேசம், வேல்ஸ் தேசம் தலைகளாய் திருப்பி போடப்பட்டது. தேசத்துல எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. 6 மதுமான கடைகளில் குடிக்கிறதுக்கு ஆள் இல்ல. எல்லா மதுமான கடை இழுத்து மூடிட்டாங்க, குடிக்கிறதுக்கு ஆள் இல்ல. நடன அரங்கங்கள் எல்லாம் இழுத்து மூடப்பட்டு விட்டது, போறதுக்கு ஆள் இல்ல. சபைகள் எல்லாம் நிரம்பி வழி ஆரம்பிச்சிருச்சு. 6 ஒரு சூரியன் எழும்புச்சு, சிங்கம் மடங்கி படுத்தது. நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை சிங்கம் உலாவிட்டு இருக்குது. டாஸ்மாக் கடை, அது ஒரு சிங்கம் இல்லையா? எத்தனை கொலைகள், எத்தனை விதமான ஏமாற்று காரியங்கள், வழிப்பறிகள், கொள்ளைகள், இதெல்லாம் நடக்குது. எல்லாம் சிங்கம் ஃப்ரீயா நடமாடிட்டு இருக்குது. பலவிதமான சிங்கங்கள் இறை தேடி அலையுது. ஏன் தெரியுமா? சூரியன் உதிக்கல சூரியன் உதிக்குமானால் சிங்கம் மடங்கி படுத்துக் கொள்ளும். நான் சொல்றேன், நீங்க தான் அந்த சூரியன். நம்ம எழும்பாத வரைக்கும் அரசாங்கம் கடைய மூடாது. நம்ம எழும்பாத வரைக்கும் தேசத்தில் கொலைகள் நிறுத்தப்படாது. நாம எழும்பாத வரைக்கும் தேசத்தில் அநியாயங்கள் தடுக்கப்படாது. நாம எழும்பாத வரைக்கும் எதுவுமே நடக்காது. சட்டத்தினாலையோ போலீஸ்னாலையோ எதுவுமே தடுத்து நிறுத்த முடியாது. நம்ம தான் எழும்பி நிறுத்தணும். ஆமென். நம்ம தான் அதை மாற்றி அமைக்கிறதற்கு நம்ம தான் எழுபணும். அரசாங்கத்தினால செய்ய முடியாது. சிங்கம் மடங்கி படுக்கணும்னா சூரியன் உதிக்கணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னையும் ஒரு சூரியன் சொல்றீங்க, நான் உதிக்கணும்பா, நான் உதிக்கணும். என்ன ஒரு நட்சத்திரம்னு சொல்றீங்க, நான் பிரகாசிக்கணும். நான் ஒரு சூரியனா நீங்க பாக்குறீங்க, நட்சத்திரமா பாக்குறீங்க. நான் அப்படிதான் இருக்கணும், என்ன நீங்க பார்க்கிறபடி நான் வாழணும். தீர்மானிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் கர்த்தர் கொடுத்தார். தேவ பிள்ளையே, பிதாவாகிய தேவனுடைய பார்வையை நீங்கள் கொஞ்சம் பாரு. அவர் இயேசு கிறிஸ்துவை சூரியனாய் பார்த்தார், நம்மளையும் அப்படித்தான் பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவை சந்திரனா பார்த்தார், நம்மளையும் அப்படித்தான் பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவை நட்சத்திரங்களாய் பார்த்தார், நம்மளையும் அப்படித்தான் பார்க்கிறார். உங்களை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. நம்மதான் அந்த சூரியன், ஆனா உதிக்காம இருக்கிறோம். நம்மதான் அந்த சூரியன், உதிக்கல என்று நாம உதிக்காம இருக்கிறோம். அதனாலதான் சிங்கங்கள் நடமாடிட்டு இருக்குது, பாவங்கள் உலகத்தில தேசத்தில் தலைவிரித்தாடுகிறது. நான் உதிக்கணும், நான் உதிக்கணும், நான் உதிக்கணும், நான் எழும்பணும், நான் உதிக்கணும், நான் எழும்பணும். நான் சாதாரணமானவன் அல்ல, என் ஆண்டவர் என்னை ஒரு சூரியனாய் பார்க்கிறார். என் இயேசுவை போல, என் இயேசுவை போல என்னையும் பார்க்கிறார். தெய்வ பிள்ளையே, நான் ஒரு சூரியன், நான் இயேசுவை போல பிரகாசிக்கணும். கேளுங்க ஆண்டவரே, என்னை ஒரு இயேசு ராஜாவை போல நானும் பிரகாசிக்கணும். இயேசுராஜா இந்த உலகத்திலே அவர் இந்த இருளிலே பிரகாசித்தது போல நானும் இந்த இருண்ட தேசத்திலே நானும் பிரகாசிக்கணும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பேதுருவால் இயேசு கிறிஸ்துக்கு முன்னால நிக்க முடியல, யாக்கோபு யோவானால் இயேசு கிறிஸ்துக்கு முன்னால நிக்க முடியல. ஆண்டவரே, நாங்கள் பாவியான மனுஷர், நீர் எங்களை விட்டு போய்விட வேண்டும் என்று கதறினான். பவுலு சீலாவுக்கு முன்பதாக சிறைச்சாலை காரணால நிக்க முடியல, அவன் வந்து பாதத்திலே விழுந்து கதறினான். ஆண்டவருமாரே, நான் என்ன செய்ய, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு சூரியன் அந்த சிறைச்சாலைக்குள் பிரகாசித்துக் கொண்டிருந்தது, இரண்டு நட்சத்திரங்கள் அந்த சிறைச்சாலைக்குள்ள பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அந்த சிறைச்சாலை காவலனால் நிக்க முடியல, அவன் பாதத்தில் வந்து விழுந்து கெஞ்சுகிறான். ஆண்டவர் மாறே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய பிள்ளையே, ஒன்னு சொல்றேன், இந்த உலகத்தில் வித்தியாசத்தை நீங்க தான் காட்டணும். இந்த உலகத்தில் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு உங்களை பார்க்கும் பொழுது தாங்கள் இருளில் இருக்கிறோம் என்பது தாங்களாகவே அறியணும். எனக்கும் உனக்கு வித்தியாசம் இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. நம்ம பார்க்கும் பொழுது அவங்க இருதயத்தில் கன்விக்ட் ஆகணும். நம்மளை பார்க்கும் பொழுது அவர்கள் குத்தப்படணும். நம்மளை பார்க்கும் பொழுது அவங்க பாவ உணர்வடையணும். நம்மளை பார்க்கும் பொழுது அவங்க கர்த்தரிடத்தில் திரும்பணும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாய் பிரகாசிக்க கடவுள். கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், சிங்கத்தின் மேல் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், பிசாசின் மேல் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், வியாதியின் மேல் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், பிசாசனுடைய சகல காரியத்தின் மேலும் கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம உதிக்கும் பொழுது அந்த சிங்கம் படுத்துக்கொள்ளும். நீங்க கட்டளையிட வியாதிகள் மறையும், நீங்கள் கட்டளையிட கட்டிகள் மறையும், நீங்கள் கட்டளையிட பிசாசுகள் ஓடும், நீங்கள் கட்டளையிட கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். சத்துரு கொண்டு வருகிற எல்லா விதமான காரியத்தையும் அடக்கி போடக்கூடிய வல்லமையை கர்த்தர் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசமானவன் திருடுகிறவனும் கொள்ளுகிறவனுமாய் இருக்கிறான், ஆனால் கர்த்தரோ நம்மை கொண்டு அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் கர்த்தர் வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தன் வேலையை கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டு போயிட்டாரு, ஆனா நம்ம காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து தான் ஒரு சூரியன் என்பதை நிரூபித்து விட்டு போனார். ஆனா நம்ம எப்படி இந்த உலகத்தை விட்டு போக போறோம் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து தான் ஒரு சூரியன் தான் என்பதை நிரூபிச்சுட்டு போனார் இந்த உலகத்தை விட்டு. நம்ம எப்படி இந்த உலகத்தை விட்டு போக போறோம்? இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னாலே நீங்க ஒரு சூரியனை, நீங்க ஒரு சூரியனாக இந்த உலகத்தில் பிரகாசிச்சு தான் போகணும். இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னால் நம்ம ஒரு சூரியன் என்பதை இந்த உலகத்துக்கு காமிச்சுட்டு தான் போகணும். இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே உங்களையும் என்னையும் பிதா வச்சு பார்க்கிறார். அந்த இடத்திலே வைத்து நம்மை பார்க்கிறார். அந்த இடத்துல வச்சு நம்மளை பார்க்கிறார். தேவ பிள்ளையே அந்த இடத்துல வச்சு பார்க்கிறார். அதற்கு ஆயத்தமாக உங்களை ஒப்புக் கொடுத்து விடுங்கள். ஆண்டவர் என்னை ஒரு சூரியனாய் மாத்துங்க, என்னை ஒரு பிரகாசிக்கிற ஒரு சூரியனாய் என்னை மாத்துங்க. பகலை ஆளுகிறதற்கான ஒரு சூரியனாகவும், இரவை ஆளுகிறதற்கான நட்சத்திரங்களாகவும் என்னை மாற்றுங்க. என்னை மாற்று, என்னை ஒரு சூரியனாகவும் சந்திரனாகவும் நட்சத்திரமாகவும் நீங்க பார்க்கிறீங்க. நான் அப்படியே என்னை மாற்றுங்க அப்பா, என்னை மாற்றுங்க ஆண்டவர், மாற்றும். என் பயணம் அதை நோக்கியே இருக்கட்டும். என் ஆவிக்குரிய பயணம் அதையே நோக்கி இருக்கட்டும். ஜீசஸ், ஜீசஸ், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாளிலே நாம் ஆயத்தமாக வேண்டும். அதற்கென்று நாம் ஆயத்தமாக வேண்டும். கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். அதற்கு முன்பாக நாம் ஒரு சூரியனாய் எழும்ப வேண்டும். ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, தேவரீர் நாங்கள் யார் என்பதை எங்களுக்கு அடையாளம் காமிச்சீங்கப்பா. நாங்கள் யார் என்பதை காமிச்சீங்க. எங்களை நீங்க எப்படி பார்க்கறீங்க, எங்களை நீங்க வச்சிருக்கிற ஸ்தானம் என்ன என்பதை எங்களுக்கு காமிச்சீங்க. இனியும் நாங்கள் ஆண்டவரே உதிக்காமல் இருக்கக்கூடாதப்பா, உதிக்காமல் இருக்கக்கூடாது. நாங்கள் உமக்காக நாங்கள் உதிக்க வேண்டும். சிங்கங்கள் மடங்கி படுக்கும்படியாக நாங்கள் உதிக்க வேண்டும் அப்பா. சிங்கங்களை மடங்கி படுக்கத்தக்கதாக நாங்கள் எழும்ப வேண்டும். எங்களை ஜபத்துல எழுப்புங்க, ஜபத்துல எங்களை எழுப்புங்க அப்பா. உங்களுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய், உங்கள் பட்சத்தில் நிற்கிறவர்களாய், உங்களுக்காக எழும்புகிறவர்களாய், உங்கள் பாரத்தை சுமக்கிறவர்களாய் எங்களை உருவாக்குங்க, உருவாக்குங்க அப்பா, உருவாக்கு. அப்படிப்பட்ட அபிஷேகம் சீக்கிரத்தில் சபை முழுவதையும் பற்றி கொள்ளட்டும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் ஆண்டவரே சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பற்றி கொள்ளட்டும் அப்பா. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். உத்தம இருதயத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உம்முடைய வல்லமையினால் நிறைத்து நீங்க பயன்படுத்துகிற தேவன். வல்லமையை விளங்க பண்ணுங்க அப்பா, உடைய வல்லமை விளங்க பண்ணுங்க. நீங்க மகிமைப்படுவதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.